அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ அரபிந்தோ எழுதிய லைஃப் டிவைன் நூலின் இரண்டாம் பகுதியில் உள்ள 24 அத்தியாயம், தி எவல்யூஷன் ஆஃப் தி ஸ்பிரிச்சுவல் மேன், இதை தமிழில் ஆன்மீக மனிதனின் பரிணாமம் என்று கூறலாம். இந்த அத்தியாயத்தில் உள்ள சில கருத்துக்களை முதலில் கூறுகிறேன். ஆன்மா மனதின் மூலமும் உணர்வுகள் மூலமும் அன்றாட செயல்களில் முதலில் மெல்ல வெளிப்படுகிறது. மனிதனின் ஆன்மீக சாதனை அன்றாட செயல்களில் மதம், ஆக்குத்திசம் என்ற மறை சக்தியியல், அறிவுடைமை ஆகியவற்றின் மூலம் முதலில் வெளிப்படுகிறது. அவற்றின் மூலம் அவன் ஆன்மீக அனுபவங்களுக்கு தயாராகிறான். அறியாமை ஞானமாக திருவுருமாற ஆன்மீக அறிவு இன்றி அமையாத தேவையாகும். ஆன்மீக அனுபவம் என்பது இதுவரை டிரான்ஸ்பர்மேஷன் என்ற திருவுரு மாற்றத்தை கருதவில்லை. ஆன்மீக சித்தி என்பது இதுவரை திருவுரு மாற்றம் இல்லாததாக இருந்தது. ஆனால் அது ஜீவனை திருவுரு மாற்றத்திற்காக தயார் செய்து வந்தது. எதிர்காலத்து ஆன்மீக சாதனை திருவுரு மாற்றத்தை ஏற்க வேண்டும். ஆன்மாவை அறிந்து ஆன்மீக சாதனை செய்தவர் தன்னுலகில் உள்ள மற்றவர்களும் ஆன்மாவை அறிய உதவ வேண்டும். தன்னுள் இருக்கும் ஆன்மீக புருஷனை கண்டறிவதும் பிறர் அதை கண்டறிய உதவுதலும் உண்மையான சேவையாகும். ஆதிகாலத்தில் நிலவும், நீரும், பாறையும் இருந்தன. பின் மரம், செடி, கொடி போன்றவையும், பூச்சிகளும், பறவைகள், மிருகங்கள் போன்ற உயிரினங்களும் தோன்றின. அதன் பின் மனிதன் தோன்றினான். அவனோடு மனம் தோன்றியது. இப்படித்தான் நடந்தது என்று நம்மால் இன்று உறுதியாக சொல்ல முடியாது. உயிர்கள் உருவான விதம் பற்றிய பல்வேறு விஞ்ஞான விளக்கங்கள் உலகில் உள்ளன. இப்படித்தான் நடந்தது என்று வைத்துக் கொண்டாலும் ஆன்மா இவற்றினுள் உள்ளது என்றோ, அது ஒரு நாள் வெளிப்படும் என்றோ எதை வைத்து சொல்வது? பரிணாமத்தை விலகி இருந்து கவனித்து பார்த்தோமானால் அடுத்த கட்டத்தில் வரப்போவதற்கான அறிகுறிகள் முந்தைய கட்டத்தில் இருப்பதை பார்க்கலாம். உதாரணமாக, மிருகங்கள் 4 கால்களில் நடந்தன. புலி போன்ற மிருகம் மான்களை வேட்டையாடும் போது, எதிரிகளை தாக்கும் போது பெரும்பாலும் முன்கால்களை பயன்படுத்தி அடித்து வீழ்த்தும். பின்கால்களை தாவும் போது, ஓடும் போது உந்துதல் பெறவும் சமநிலை தவறாமல் இருக்கவும் பயன்படுத்துகிறது. கழுதை போன்ற சில பிராணிகள் பின்கால்களால் எதிரியை தாக்குகின்றன என்றாலும், புலி, குரங்கு போன்றவை முன்கால்களை பயன்படுத்திய விதம் மனிதன் முன்கால்களை கைகளாக மாற்றிக்கொள்ளப் போகிறான் என்பதற்கான அறிகுறியாக நாம் கொள்ளலாம். பல மிருகங்கள் கூட்டமாகத்தான் வாழ்கின்றன. மனிதன் சமூகமாக வாழ்வான் என்பதற்கான அறிகுறியாக இதை கொள்ளலாம். சொல் வரப்போவதற்கு எழுத்து முன்னோடி, வாக்கியம் வருவதற்கு சொல் முன்னோடி, பத்திகளுக்கு வாக்கியம் முன்னோடி, புத்தகத்திற்கு பத்திகள் முன்னோடி. இதை எழுதப்படிக்க தெரிந்தவன் தான் புரிந்து கொள்ள முடியும். படிப்பறிவு இல்லாதவனிடம் இதை விளக்கினாலும் அதிக பயன் எதுவுமே இருக்காது. படைப்பை மற்றும் பரிணாமத்தை அறிந்தவர்கள் ஜடத்தை கவனிக்கும் போது அதிலிருந்து உயிர் வெளிவருவதற்கான அறிகுறிகள் இருப்பதையும், உயிரை கவனிக்கும் போது அதிலிருந்து மனம் வெளிவருவதற்கான அறிகுறிகள் இருப்பதையும் முடியும். அப்படிப்பட்ட ஞானிகள் மனத்திலிருந்து ஆன்மா வெளிவரப்போகிறது என்று கூறுகிறார்கள். அதற்கான அறிகுறி அவர்களுக்கு தெரிய ஆரம்பித்து விட்டது. மனத்திலிருந்து ஆன்மா வெளிவரும் என்றால் மனம் என்றால் என்ன, ஆன்மா என்றால் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கடுத்து ஆன்மா மனதிலிருந்து எப்படி வெளிவரும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். படைப்பில் உள்ள எல்லாமே ஸ்பிரிட் என்ற மூல ஆன்மாவால் ஆனவை. நாம் காணும் ரூபங்கள் வேண்டுமானால் வெவ்வேறாக இருக்கலாம், ஆனால் மூலப்பொருள் ஸ்பிரிட் என்ற மூல ஆன்மாதான். தமிழில் ஸ்பிரிட், சோல் என்ற இரண்டிற்குமே ஆன்மா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். எளிமையாக சொல்வதென்றால், எங்கும் பரவி பிளவுபடாமல் நிற்கும் நிலையை ஸ்பிரிட் என்றும், தனித்தனி ரூபங்களுக்குள் தனித்துவத்துடன் இருப்பதை சோல் என்றும் கூறலாம். உலகில் பெரிய நிலப்பரப்பு உள்ளது. அதை சிறிய பெரிய மனைகளாக்கி அது அவருக்கு, இது இவருக்கு என்று விற்கிறார்கள். பிளவுபடாத நிலத்தை ஸ்பிரிட் என்று கொண்டால் மனைகளை சோல் என்று கூறலாம். துண்டு போட்டதால் நிலம் பிளவுபட்டது போல தோன்றினாலும் உண்மையில் நிலம் குறைவுபடாத நிலமாகவே தான் உள்ளது. இந்த இடத்தில் ஆன்மா என்ற சொல்லை ஸ்பிரிட் என்பதை குறித்து பயன்படுத்துகிறேன். ஜடம் என்பதும் ஆன்மாவான் ஆனது, மனம் என்பதும் ஆன்மாவான் ஆனது. ஒவ்வொன்றும் ஒரு நிலையில் இருக்கின்றன. ஒருவர் இந்து, ஒருவர் கிறிஸ்துவர், ஒருவர் சீக்கியர் என்றாலும் அனைவரும் மனிதர்தான். அவர் எந்த மதத்தை பின்பற்றுகிறார் என்பதை பொறுத்து இந்து, சீக்கியர் என்று கூறுகிறோம். காசு மாலையாக இருந்தாலும், ஒட்டியானமாக இருந்தாலும், வளையலாக இருந்தாலும், மூலம் தங்கமாக இருப்பதால் எல்லாவற்றையும் தங்க நகை என்றுதானே கூறுகிறோம். அதுபோலத்தான் அடிப்படையில் எல்லாமே ஆன்மாதான், பிரம்மம் தான், சச்சிதானந்தம் தான் என்றாலும் ஒன்றின் தன்மையை ஒட்டி ஜடம், வாழ்வு, மனம் என்று பிரித்து கூறுகிறோம். இதை ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? அடிப்படையில் ஒன்று போல இருப்பவைதான் அடுத்தடுத்த நிலைகளுக்கு பரிணாமம் பெற முடியும். பால், பாலாடை, தயிர், மோர், வெண்ணெய், நெய் ஆகிய பொருட்கள் எல்லாமே பால் என்ற ஒரே மூலப்பொருளால் ஆனவை. பாலிலிருந்து வெண்ணெய் திரள்கிறது, வெண்ணெய் உருகும் போது நெய் வருகிறது. பாலிற்குள் தயிரும், தயிருக்குள் வெண்ணையும், வெண்ணைக்குள் நெய்யும் இருக்கிறது. நெய்யும் வெண்ணையும் பாலிற்குள் ஏற்கனவே மறைவாகத்தான் உள்ளன. நாம் பாலை மட்டும் முதலில் காண்கிறோம். விவரம் அறியாதவர் நெய் எப்படி உருவாக்குவது என்று குழம்புவார். விவரம் அறிந்தவர் பாலை உரை குத்தி தயிர் செய்து அதை கடைந்து வெண்ணெய் எடுத்து வெண்ணையை உருக்கி நெய்யாக்கி விடுவார். ஆன்மாவை மனத்திலிருந்து வெளிப்படுத்தும் முறையை அறிந்தவர் ஒவ்வொரு கணமும் ஆன்மாவை வெளிப்படுத்தியபடி இருப்பார். மேகத்திலிருந்து நீர் வருகிறது, நீரிலிருந்து மின்சாரம் வருகிறது என்ற எடுத்துக்காட்டை இந்த அத்தியாயத்தில் ஸ்ரீ அரபிந்தோ தருகிறார். மின்சாரம் ஏற்கனவே நீருக்குள்ளும் மேகத்திற்குள்ளும் இருக்கிறது. நம் புலன்களுக்கு தெரியவில்லை என்பதனால் அது இல்லை என்று ஆகிவிடாது. மின்சாரம் நீருக்குள்ளும், நீர் மேகத்திற்குள்ளும் ஏற்கனவேதான் இருப்பதால் தான் டர்பைன், ஜெனரேட்டர் ஆகியவை மூலம் நம்மால் அதை பெற முடிகிறது. இன்வல்யூஷன் என்ற ஒன்று நிகழ்ந்திருந்தால்தான் எவல்யூஷன் ஒன்று என்ற ஒன்று நடக்க முடியும் என்கிறார் ஸ்ரீ அரபிந்தோ. இன்வல்யூஷன் என்றால் ஒன்று மற்றொன்றினுள் மறைந்து விடுவது. எவல்யூஷன் என்றால் அவ்வாறு மறைந்தது வெளிப்படுவது. ஆன்மீக பரிணாமம் என்றால் என்ன? மனதில் மறைந்திருக்கும் ஆன்மா வெளிப்படுவதுதான் ஆன்மீக பரிணாமம். ஆன்மீகத்தை அறிய, ஆன்மீக பரிணாமத்தை அறிய ஆன்மா வேறு, மனம் வேறு என்று வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டுமே ஒன்றுதான் என்றால் பரிணாமம் என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் போய்விடும். ஏற்கனவே எல்லாமே ஆன்மாதான் என்று தெரிந்து கொண்டோம். ஆனால் தத்துவத்தை புரிந்து கொள்வதற்காக இவ்வாறு மனம் வேறு, ஆன்மா வேறு, மனம் சிறியது, தாழ்ந்தது, ஆன்மா பெரியது, உயர்ந்தது என்று கொள்கிறோம். அப்படி வைத்துக் கொண்டால் நம்மால் எதையும் புரிந்து கொள்ள முடியும். தாலியும் தங்கம் தான், காசு மாலையும் தங்கம் தான். ஆனால் மரபின் வழி வந்த எந்த இந்திய பெண்ணும் ஒரு பவுன் தாலியை விட 20 பவுன் காசு மாலை தான் சிறந்தது உயர்ந்தது என்று கூற மாட்டார். இரண்டிலும் உள்ள தங்கத்தின் அளவுதான் முக்கியம் என்று கூறுபவர் இந்திய குடும்பங்களை பற்றி அறியாதவராக இருப்பார். நான் மரபை விட்டுவிட்டேன் என்று கூறும் பல பக்தர் குடும்பங்களில் கூட தாலிக்கு பதில் அன்னையின் முத்திரை சிம்பல் கொண்ட சங்கிலியை அணிகிறார்கள். அதுவும் ஒரு வகையில் தாலிதான், சிம்பல் என்று அழைத்துக் கொள்கிறோம். இந்திய பண்பாட்டு சின்னங்களில் அதுவும் ஒன்றுதான். அடையாளம் தாலியா, சிம்பலா, மோதிரமா, மஞ்சள் கயிறா என்பதெல்லாம் புறத்தில் உள்ள திருமண அடையாளங்கள். அவை மாறலாம், மறையலாம். தான் பொறுப்பு மிக்க தலைவி, குடும்ப தலைவி என்ற அகவுணர்வே எக்காலத்திலும் குடும்பத்தை சிறக்க வைக்கும் தாலி. வெறும் சங்கிலியையும் தாலியையும் பிரித்து அறிவது போல மனத்தையும் ஆன்மாவையும் நாம் பிரித்தால்தான் எது ஆன்மீக அனுபவம், எது வெறும் மனமயக்கம் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். மனதில் எழும் ஆர்வத்தையும் உணர்வில் உண்டாகும் உற்சாகத்தையும் பல சமயங்களில் ஆன்மா வெளிப்படுகிறது என்று தவறாக நினைத்துக் கொண்டு விடுவோம். அது போன்ற இடங்களில் கவனமாக இல்லாவிட்டால் ஆன்மாவை வெளிப்படுத்துவதற்கு பதில் அகந்தையை வெளிப்படுத்தி விடுவோம். லட்சியம், தர்மம், ஒழுக்கம், மதம், தவம் ஆகியவை உயர்ந்தவைதான் என்றாலும் அவை ஆன்மீகமானவை என்று கூற முடியாது. ஆன்மாவை அறிந்தபின் அதனால் செய்யப்படுபவைகளைத்தான் ஆன்மீகமானது என்று கூற முடியும். ஆன்மாவை கண்டறிவதற்கு பல வழிகள் உண்டு என்றாலும் இந்த அத்தியாயத்தில் மனிதன் முழுமையான மௌனத்தை அடையும் போது ஆன்மாவை நேரடியாக காண முடியும் என்று ஸ்ரீ அரவிந்தோ கூறுகிறார். ஆன்மீக பரிணாமம் என்பதற்கு இரண்டு பகுதிகள் உண்டு. நம் புறம் பரிணாமம் பெறுவது ஒன்று, நம் அகம் பரிணாமம் பெறுவது மற்றொன்று. அகம்தான் புறத்தை நிர்ணயிக்கிறது என்றாலும் புறத்தையும் உயர்த்த நாம் ஒத்துழைக்க வேண்டும். நாம் வேறு, இறைவன் வேறு அல்ல என்ற நிலை வந்து நாம் இறைவனின் கருவியாகி முழுமையாக மாறும் வரை மனித முயற்சி தேவைப்படுகிறது. கணவன் மனைவியை மிகவும் நேசிக்கிறான், அது அகத்தில் நிகழ்வது. ஆனால் வெளியே கடுமையாக நடந்து கொள்கிறான். கேட்டால் கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்ற சுய விளக்கம் தருகிறான். வெளிப்படுத்தாத அன்பினால் மனைவிக்கு என்ன சந்தோஷம் கிடைத்து விட முடியும்? பதிலுக்கு மனைவி, நான் கணவருக்கு விதவிதமாக சமைத்து பரிமாற உள்ளுக்குள் பிரியப்படுகிறேன், ஆனால் வெளியே புறத்தில் எதுவும் சமைக்க மாட்டேன் என்று முடிவெடுத்தால் கணவனின் கதி என்ன ஆகும்? வேறொரு கணவர் மனைவியிடம் பேசும் போதெல்லாம் கண்ணே மணியே என்று உருகி உருகி பேசுகிறார். ஆனால் அவர் மறைவாக எல்லா துரோகங்களும் செய்கிறார். மனதில் மனைவியை புறக்கணிக்கிறார் என்றால் அந்த குடும்பத்தில் இன்பம் எப்படி இருக்க முடியும்? மேலிருந்து வரும் அருள், கீழிருந்து எழும் ஆர்வம் இரண்டும் சேரும் போதுதான் முன்னேற்றம் நிகழ்கிறது என்பது போல ஆன்மீக பரிணாமம் நிறைவு பெற அகத்திலும் புறத்திலும் பரிணாமம் நிகழ வேண்டும். இவ்வாறு அகத்திலும் புறத்திலும் முன்னேற்றம் நிகழும் போது நம் தாழ்ந்த சுபாவம் குறுக்கிட்டு நம்மை கீழிறங்க வைக்கும். நாம் கவனத்துடன் இருந்து நம் நிலைக்கு தக்கபடி நம் எண்ணங்களை, உணர்ச்சிகளை, செயல்களை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். உண்மை பேசினால் 5 ரூபாய் நஷ்டம் உண்டாகும் சூழ்நிலையில் தயங்காமல் உண்மை பேசுவோம். அதே உண்மை பேசினால் 50 லட்சம் நஷ்டம் உண்டாகும் சூழ்நிலையில் எத்தனை பேர் உண்மை பேச தயாராக இருப்போம்? பொய்மையும் வாய்மை எனப்படும் குறை தீர்த்த நன்மை பயக்குமெனின் என்று திருக்குறள் கூறுகிறது. நல்ல நன்மை உண்டாகுமானால் பொய்யை கூட உண்மையாக கருதலாம் என்று வள்ளுவரே சொல்லியிருக்கிறார் என்று நம்மை நாமே சமாதானம் செய்து கொண்டு அது போன்ற சூழ்நிலைகளில் பொய் சொல்லிவிடுவோம். 1000 பொய் சொல்லி கல்யாணம் நடத்தலாம் என்று பெரியவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஓரிரு சிறு பொய்கள் கூறி நல்லவரனை முடிப்பதில் தவறில்லை என்று கூறுவது மற்றவர்களுக்கு சரிவரலாம். ஆன்மீக பரிணாமத்தை நாடுபவர்களுக்கு அது போன்ற சிறு பொய்யும் சிறு தாழ்ந்த செயலும் சரிவராது. ஆன்மீக பரிணாமத்திற்கு நான்கு கட்டங்கள், நான்கு முறைகள், நான்கு வழிகள் உள்ளன. ரிலிஜியன் எனப்படும் முதல் கட்டம், மதம் என்று இதை கூறுகிறோம். இரண்டாவது கட்டம் ஆக்கல்பிசம் எனப்படும் மறை சக்தி இயல். மூன்றாவது கட்டம் ஆன்மீக அறிவுடைமை. நான்காவது கட்டம் ஆன்மீக அனுபவம். இவை நான்கும் ஒன்றோடு ஒன்று நெருங்கிய தொடர்பு கொண்டவை, எளிதில் பிரிக்கப்பட முடியாதவை, ஒன்றின் தன்மைகளை மற்றவற்றில் காட்டுபவை. இந்த நான்கு நிலைகளோடும் தொடர்பு கொண்ட பகுதிகள் நம் ஜீவனில் உள்ளன. மனிதன் முதலில் தன்னை காப்பாற்றிக் கொள்ள, நன்மைகள் பெற, பிரச்சனைகள் தீர தன்னை விட பெரிய சக்தியை நாடுகிறான். ஆனால் அந்த சக்தியை எப்படி நாடுவது, எப்படி அதை வழிபடுவது என்பது அவனுக்கு புரியவில்லை. அப்போது ஏதோ ஒரு பெரிய உண்மையை உள்ளுணர்வாலோ தவ முயற்சியாலோ கண்டறிந்த ஞானியை பற்றி கேள்விப்படுகிறான். அந்த உண்மையை, சக்தியை வழிபட அவர் போடும் சட்டத்திட்டங்களை பின்பற்றி அவர் உருவாக்கும் நிறுவனமான மதத்தில் சேர்ந்து கொள்கிறான். இது ரிலிஜியன் என்ற மதம் என்கிற கட்டம். காலப்போக்கில் தன் புலன்களுக்கு அப்பாற்பட்ட சக்திகளை அறிகிறான். அந்த மறைவான சக்திகளை நன்மை செய்யவும் தீமை செய்யவும் பயன்படுத்துகிறான். இது ஆக்கல்டிசம் என்ற மறையியல், மறைசக்தி இயல் என்ற கட்டம். அதன்பின் மதச்சடங்குகளை பற்றியும் மறைசக்திகளை பற்றியும் அவனுள் கேள்விகள் எழுகின்றன. அவற்றை அறிவால் ஆராயத் தொடங்குகிறான். பின்னர் மனித அறிவின் இயலாமையை உணர்ந்து ஆன்மீக அறிவுடைமையை ஏற்கிறான். இந்த மூன்று கட்டங்களும் ஆன்மீக அனுபவத்திற்கு இட்டுச் செல்லும் வழிகள். நான்காவது கட்டமான ஆன்மீக அனுபவத்தை, ஆன்மீக அறிதலை வழி என்பதை விட ஆன்மீக சாதனைக்கான வாசல் என்று கூறலாம் என்று ஸ்ரீ அரவிந்தோ கூறுகிறார். நான்காவது கட்டமே மனிதனை ஆன்மீக பரிணாமத்திற்கு தகுதியுடையவனாக ஆக்குகிறது. தியான மையத்திற்கு வரும் பக்தர்களின் வாழ்வை எடுத்துக்கொண்டால் இந்த நான்கு கட்டங்களும் இருப்பது தெரியும். நம் பிரச்சனை தீர, வாய்ப்பு பெற எவர் மூலமோ அல்லது புத்தகத்தின் மூலமோ தியான மையத்தை பற்றி கேள்விப்பட்டு இங்கு வருகிறோம். இந்த மையம் ஆன்மீக அனுபவம் பெற்றவர் உருவாக்கிய நிறுவனம். அதனால் அதன் சட்டத்திட்டங்களுக்கு உட்படுகிறோம். ஊதுபத்தி ஏற்றுவது, புஷ்பாஞ்சலி செய்வது, சொற்பொழிவில் கலந்து கொள்வது, காணிக்கை தருவது, தியானம் செய்வது போன்ற சம்பிரதாயங்களை, சடங்குகளை பின்பற்றுகிறோம். இவை அனைத்தும் மதச்சடங்குகளை போன்றவைதான். இவை ஆன்மீக சாதனைகளோ ஆன்மீக அனுபவங்களோ அல்ல. ஆனால் இவை நம்மை ஆன்மீக சாதனைக்கு தயார் செய்கின்றன. இவை நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய திருப்திக்காக நாம் செய்து கொள்பவை. நிறைய காணிக்கை கொடுத்தால் நமக்கு பெருமையாக இருக்கிறது. புஷ்பாஞ்சலி என்ற பெரிய பெயரில் பெரிய பெரிய வண்ணக்கோலங்களை போட்டால் அதுவும் பெரிய பெருமையாக இருக்கிறது. தியான மையத்திற்கு வர ஆரம்பித்த சில நாட்களில் பல முறைகளை, பல தத்துவங்களை அறிகிறோம். லைஃப் ரெஸ்பான்ஸ் போன்றவற்றை அறிந்து கொண்டு வாழ்வை நம் வசப்படுத்த முயல்கிறோம். இதையும் ஆன்மீக அனுபவம் என்று கூற முடியாது. மறைசக்தி என்ற ஆக்குல்டிசம் என்ற பிரிவில் தான் இவற்றை சேர்க்க வேண்டும். ஆன்மீக அனுபவம் என்றால் ஆன்மாவை பற்றி நினைப்பதோ அறிவதோ அல்ல. நாம் லைஃப் ரெஸ்பான்ஸ் என்பதை நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய வசதிக்காக, நம்முடைய அகந்தையின் திருப்திக்காகத்தான் செய்து கொள்கிறோம். அன்னையை தவிர எனக்கு வேறு உறவுகள் வேண்டாம், என் அத்தனை சொத்தும் அன்னைக்கு காணிக்கையாக வேண்டும், அதற்கான லைஃப் ரெஸ்பான்ஸ் முயற்சியில் ஈடுபடுகிறேன் என்று பக்தர்கள் பொதுவாக கூறுவதில்லை. இந்த கட்டத்திற்கு பின்னர் அன்னை யார், நாம் யார், பிரார்த்தனை ஏன் பலிக்கிறது, சமர்ப்பணத்தின் நிலைகள் என்ன என்று சிந்திக்கிறோம். நைட் டிவைன், சாவித்ரி போன்ற நூல்களை வாசிக்கிறோம், புரிந்து கொள்ள முயல்கிறோம். இவற்றில் சில அறிவுபூர்வமான முயற்சிகள், சில ஆன்மீக பூர்வமான முயற்சிகள். இந்த முயற்சிகளையும் ஆன்மீக சாதனையோ ஆன்மீக பரிணாமமோ அல்ல. புரியாததை தெரியாததை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு நம்மை நாமே உயர்த்திக் கொள்ளும் முயற்சிகள், நம் நன்மைக்காக நாம் எடுக்கும் முயற்சிகள். நாம் கணக்கு போட்டு காணிக்கை தருவதாலோ எதையோ நினைத்து ஏதோ லைஃப் ரெஸ்பான்ஸ் உருவாக்குவதாலோ, லைஃப் டிவைனை அரைக்குறையாக வாசிப்பதாலோ ஸ்ரீ அரபிந்தோவிற்கும் அன்னைக்கும் ஆகப்போவது என்ன? ஒன்றுமே இல்லை. நம்மை நம்பிய ஸ்ரீ அரபிந்தோ பூரண யோகத்தை ஆரம்பித்தார். ஒரு முறை அன்னையிடம், மனிதன் உங்களிடம் எதை கேட்கலாம் என்ற போது, எதையும் கேட்கலாம் என்றார். மனிதனிடமிருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்ற போது, நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை என்றார் அன்னை. நான் இதுவரை எதையும் அன்னைக்கு கொடுக்கவில்லை, அவருக்கு தருகிறோம் என்ற பெயரில் நமக்கு நாமே சேவை செய்து கொண்டிருக்கிறோம். இதை மனமாற ஏற்றுக்கொண்டால்தான் அடுத்த கட்டமான ஆன்மீக அனுபவ வாசல் படியில் கால் வைக்கும் தகுதி நமக்கு உண்டாகும். ஆன்மீக பரிணாமம் என்பது உள்ளுணர்வு, உந்துதல்கள், சிறு செயல்கள், சிறு கருத்துக்கள் ஆகியவற்றில் முதலில் வெளிப்படுகிறது. பின் மெல்ல மெல்ல வளர்ந்து தவிர்க்க முடியாத, மாற்ற முடியாத தீர்மானமாகி அது நிகழத் தொடங்குகிறது. பரிணாமம் என்ற மாபெரும் நிகழ்வு தனி மனிதனின் அன்றாட செயல்களில்தான் சிறிய அளவில் தொடங்குகிறது. ஒரு தனி மனிதனுக்கு திடீரென ஏதோ ஒரு நல்ல கருத்தோ, அரைகுறியான உண்மையோ உள்ளுணர்வில் தோன்றுகிறது. தனக்கு தோன்றிய கருத்து மனித குலத்தை வாழ வைக்க வல்லது என்று அந்த மனிதர் நம்புகிறார். தான் அறிந்ததை மற்றவர்களும் அறிய வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். எனவே முதலில் தன்னை சுற்றியுள்ளவர்களின் துணையோடு ஒரு நிறுவனத்தை, இயக்கத்தை ஆரம்பித்தார். அதற்கு ஒரு பெயரும் தருகிறார். நிறுவனம் என்ற ஒன்று இருப்பதால் அது நல்ல முறையில் செயல்பட சட்டத்திட்டங்களை, நெறிமுறைகளை உருவாக்குகிறார். என்னுடைய மதத்தை பின்பற்றினால் உங்கள் எல்லா பிரச்சனைகளும் தீரும், இறைவன் எங்களிடம் மட்டும்தான் இருக்கிறான், எல்லோரும் வாருங்கள் என்று விளம்பரம் செய்யப்படுகிறது. மனிதனுக்கு இறைவனை வெறும் தத்துவமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு உருவம் தேவைப்படுகிறது என்பதால் மதஸ்தாபகரே கடவுளாகவும் அல்லது கடவுளுக்கு நிகரானவராகவும் சித்தரிக்கப்படுகிறார். அவரை பற்றிய சில மெய்யான, பல பொய்யான அதி அற்புத கதைகள் திட்டமிட்டு உருவாக்கப்படுகின்றன, மக்களிடையே பரப்பப்படுகின்றன. மதஸ்தாபனத்தின் சீடர்கள் நாடெங்கும் சென்று சிறு சிறு கிளைகளை உருவாக்கி மக்களை தங்கள் மதத்தில் சேர்க்கிறார்கள். 1 ரூபாய்க்கு பரிசு சீட்டு வாங்கி 1 கோடி சம்பாதிக்கும் ஆசை கொண்ட எளிய மக்கள் மதத்தை நாடுகிறார்கள். சிறு சிறு முறைகளை பின்பற்றி அதன் மூலம் இறைவனை அடைய முடியும் என்று நம்பி மத நெறிகளை பின்பற்றுகிறார்கள். மதம் வளர்கிறது, மதமும் அதன் தலைவரும் புகழ் பெறுகிறார்கள், பணம் சேர்கிறது, பணமும் புகழும் மேலும் மேலும் அதிகாரத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் பெருஞ்செல்வத்தையும் ஈட்டுகிறது. பணம், பதவி, பெண் ஆகியவை மத நிறுவனத்தின் முக்கியஸ்தர்களின் மனதை ஆட்கொள்கிறது. காலப்போக்கில் மத தலைவரின் உள்மனத்தில் உண்டான சிறு வெளிச்சமும் சிறு உண்மையும் மறக்கப்படுகிறது. பணத்தை எப்படி சுருட்டுவது, போட்டியாளரை எப்படி ஒழிப்பது என்பதில் மத நிறுவன அதிகாரிகளின் மொத்த சக்தியும் செலவிடப்படுகிறது. இது போதாதென்று நிறுவன அதிகாரிகளோடு போட்டி போட முடியாதவர்கள் தாங்களும் ஆதாயம் பெற ஆசைப்படுகிறார்கள். நிறுவனத்திலிருந்து விலகி புதிய மத நிறுவனத்தை உருவாக்கி தங்களை தலைவராக தாங்களே நியமித்துக் கொள்வார்கள். மொட்டையாண்டி விலாஸ் என்ற ஹோட்டல் நல்ல முறையில் லாபகரமாக நடந்தால் அதில் சில காலம் வேலை பார்த்தவர் விலகி அதற்கு அருகிலேயே நியூ மொட்டையாண்டி விலாஸ் என்ற ஒன்றை ஆரம்பிப்பார். இந்த இரண்டுமே சரியில்லை, என்னுடையதுதான் உயர்ந்தது என்று நினைக்கும் மற்றொருவர் ஒரிஜினல் மொட்டையாண்டி விலாஸ் என்ற ஒரு போட்டி ஹோட்டலை ஆரம்பிப்பார். முதலில் ஆரம்பித்தவர் ஒரிஜினல் இல்லையாம், இவர் தான் ஒரிஜினலாம். எல்லா ஹோட்டலுமே நல்ல ஹோட்டல் என்று மக்கள் உலகில் இருக்கும் வரை இதை ஓடிக்கொண்டிருக்கும். மக்கள் விழித்துக் கொள்ளும் போது இதை மூடப்படும். ஆனால் அதற்குள் வேறொரு மதம் உருவாக்கி செழிக்க ஆரம்பித்துவிடும். மக்கள் அங்கே போக ஆரம்பித்து விடுவார்கள். ஏமாளிகள் ஏமாறும் வரை ஏமாற்றுபவர்கள் ஏமாற்றிக் கொண்டேதான் இருப்பார்கள் என்பது உலகறிந்த உண்மை. இவ்வாறு நிகழ்வது தனி மனித தவறல்ல, மனித சுபாவம் செயல்படும் விதம் அப்படிப்பட்டது. அறியாமை, அகந்தை, இருள் ஆகியவையே மனித சுபாவத்தை வழி நடத்துபவை. நான் கூறுவது மத நிறுவனங்களுக்கு மட்டுமல்ல, அரசியல் கட்சிகளுக்கும் ஆன்மீக ஸ்தாபனங்களுக்கும் வியாபார நிறுவனங்களுக்கும் முழுவதுமாக பொருந்து வரக்கூடியது. ஜெய கிருஷ்ணமூர்த்தி இந்தியாவில் பிறந்த பெரும் உலக ஞானிகளில் ஒருவர். அவர் சிறுவராக இருக்கும்போது தியாசபிக்கல் சொசைட்டியைச் சேர்ந்த அன்னி பெசன்ட் கிருஷ்ணமூர்த்தியின் கல்விக்கு வாழ்க்கைக்கு பொறுப்பேற்றுக் கொண்டார். ஓஎஸ்இ என்ற ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் இன் த ஈஸ்ட் என்ற நிறுவனத்தை உருவாக்கினார். ஜெய கிருஷ்ணமூர்த்தி உலகிற்கு வழிகாட்ட வந்த ஜகத்குரு என்று கூறிய தியாசபிக்கல் சொசைட்டி அவரை ஓஎஸ்இக்கு தலைவராக ஆக்கியது. அடுத்து வந்த சில வருடங்களில் ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஆன்மீக கல்வியும் அனுபவமும் பெற்றார். பிறகு ஒரு நாள் ஓஎஸ்இ ஒரு மாபெரும் கூட்டத்தை கூட்டியது. ஜெய கிருஷ்ணமூர்த்தி தானே உலக குரு என்று அறிவிக்கப் போகிறார் என்று உலகமே எதிர்பார்த்தது. ஆனால் அவரோ மேடை ஏறி ஓஎஸ்இ என்ற நிறுவனத்தை கலைக்கிறேன், இது போன்றவை ஆன்மீகத்திற்கு எதிரானவை, நான் யாருக்கும் குருவல்ல, என்னை எதனுடனும் பிழைத்துக் கொள்ள விரும்பவில்லை என்று கூறி ஓஎஸ்இ நிறுவனத்தையே கலைத்து விட்டார். தியாசபிக்கல் சொசைட்டியை விட்டு விலகினார். தான் பெறப்போகும் பதவி, பணம், அதிகாரம், செல்வாக்கு அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு தன் ஆன்மீக பயணத்தை தனியே தொடர்ந்தார். இன்று அவர் மட்டுமே உலக நினைவில் இருக்கிறார். அவரை வைத்து ஆதாயம் அடைய நினைத்தவர்கள் எவரையுமே நாம் அறியவில்லை. இந்தியா சுதந்திரம் பெற்றபின் காங்கிரஸை கலைக்க வேண்டும் என்றார் காந்திஜி. அவர் மகாத்மா, அப்படித்தான் சொல்வார். மகாத்மாக்கள் சொல்லுக்கு எந்த காலத்திலும் எளிய ஆத்மாக்கள் கட்டுப்படுவதில்லை. எனவே காங்கிரஸ் கலைக்கப்படவில்லை. அதன் பின் நிகழ்ந்தவை இந்தியாவிற்கு தெரியும். காங்கிரஸ் மட்டுமல்ல, எல்லா கட்சிகளும் அப்படித்தான் இயங்குகின்றன. தங்களுக்கு பின் ஆசிரமம் கலைக்கப்பட வேண்டும் என்று ஸ்ரீ அரவிந்தோவும் அன்னையும் விரும்பினர். இனி யாரும் இங்கு வர வேண்டியதில்லை, வந்தால் சிரமம் உண்டாகும் என்றார் அன்னை. ஸ்ரீ அரவிந்தோவின் கருத்துக்களை வைத்து எவரேனும் மதத்தை ஏற்படுத்தினால் ஆசிரமத்தை விட்டு வெளியேறும் முதல் ஆளாக நான் தான் இருப்பேன் என்று அன்னை கூறியுள்ளார். அரை நூற்றாண்டுக்கு முன்பு தமிழ் இலக்கியம் செழிக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு மணிக்கொடி என்ற பத்திரிகை ஆரம்பிக்கப்பட்டது. புதுமை பித்தன் போன்ற பெரிய மேதைகள் அதில் தொடர்ந்து எழுதினர். இன்று பெரிய எழுத்தாளர்கள் என்று புகழப்படும் அனைவரும் அன்று அப்பத்திரிகையில் எழுதியவர்களே. அந்த பத்திரிகையும் மெல்ல மெல்ல தான் உருவாக்கப்பட்ட நோக்கத்தை இழந்து அழிந்தது என்று புதுமை பித்தன் கூறுகிறார். மதங்களை பின்பற்றும் போது சட்டத்திட்டங்களும் நெறிகளும் லாப நஷ்ட கணக்குகளும் சத்தியத்தை விட மேலானவையாக மாறத் தொடங்கி விடுகின்றன. மத நிறுவனர்கள் தங்களையே இறைவனாக கருதி கொண்டு பிறரை தான் சொல்வதை அப்படியே பின்பற்ற வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள். எதிர்கேள்வி கேட்பவரை, மாற்று கருத்து கொள்பவரை, மத நம்பிக்கைக்கு மாறான கருத்தை கூறுபவரை, நியாயத்தை சொல்பவரை தீய சக்தியாக சித்தரித்து மத நிறுவனம் கடுமையாக தண்டிக்கிறது. உலகெங்கும் ஒவ்வொரு மதமும் தன் மதத்தை பரப்ப பிற மதத்தினரோடு மிக பெரிய போர்களும் பெரிய மானிட அழிவுகளும் நிகழ்த்தி உள்ளன. நான் சொல்வதை மட்டும் நம்பு, வேறதையும் நம்பாதே நீயாக யோசிக்காதே என்பதே பெரும்பாலான மதங்களின் போக்கு. வெவ்வேறு மதங்கள் சண்டையிட்டது போக ஒரு மதத்தைச் சேர்ந்தவர்களே பல பிரிவுகளாக பிரிந்து தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருப்பதும் நாம் அறிந்தவைதான். மேலும் சத்தியத்தை உலகிற்கு அறிவிக்க வந்த மத தலைவர்களுக்கு அவர்களது அணுக்க சீடர்களே எதிரிகளாகி சத்தியத்திற்கு எதிராக செயல்படுவார்கள். இதையும் வரலாற்றின் மூலம் நாம் அறிந்திருக்கிறோம். இயேசுநாதரை காட்டிக் கொடுத்தது சிலுவையில் அறையப்பட காரணமாக இருந்தது அவரது பிரிய சீடனே. மதத்தின் உண்மையான நோக்கம் ஆன்மீக ஒளியை, ஆன்மீக போதத்தை மனிதனின் இதயத்தில் மலர செய்வதுதான். மதங்கள் பிற்காலத்தில் சீரழிந்து எத்தனையோ தவறுகள் நிகழ்ந்திருந்தாலும் மனிதன் இறைவனை நாட வேண்டும் என்ற நோக்கம் உயர்ந்தது. அந்த வகையில் மதங்கள் மனித குலத்திற்கு பெரிய சேவை செய்தன, செய்கின்றன. இந்தியா அநாதி காலமாக ஆன்மீக நாடாக இருந்து வந்துள்ளது. பிற நாடுகளோடு ஒப்பிடுகையில் வன்முறை மிகுந்த மத சண்டைகள் இங்கு அநேகமாக இருந்ததில்லை என்றே கூறலாம். நான் சொல்வது முற்காலத்தில். இங்கு விவாத மேடைகள் மூலம் மத கோட்பாடுகள் பல தேசங்களை, பல மதங்களைச் சேர்ந்தவர்களால் ஆராயப்பட்டன, விவாதிக்கப்பட்டன. அயல் நாட்டு மதங்கள் இந்தியாவிற்குள் நுழைந்த பின்பே கடுமையான கட்டுப்பாடுகளும் வன்முறைகளும் உருவாக தொடங்கின. அதற்கு முன்பு அரசனின் மனப்போக்கை ஒட்டி அங்கும் இங்கும் சிறிய சிறிய தற்காலிக வன்முறைகள், அடக்குமுறைகள் மட்டுமே நிகழ்ந்தன. மதத்தை முன்னிட்டு பெரும் போர் நிகழ்ந்ததாக தெரியவில்லை. உதாரணமாக சில சைவ சோழ மன்னர்கள் தங்கள் காலத்தில் வைணவர்களை ஒடுக்கினர். அது சோழ நாட்டிற்குள் சிறிய அளவில் தான் நடந்தது, வேறெங்கும் நிகழ்ந்தது போல தெரியவில்லை. இந்தியாவின் மத அமைப்பு உருவான முறை என்ன? ஆதிகாலத்தில் மனிதன் படிநிலைகளில் ஆரம்ப நிலையில் இருக்கும் பிராண உலகத்தோடு தொடர்பு கொண்டிருந்தான். மிக சிறிய தேவதைகளை கல்லிலோ மரத்திலோ மிருகத்திலோ பிரதிஷ்டை செய்து வழிபட்டான். மாமிசம் உண்பவனாக இருந்த மனிதன் கடவுளுக்கும் இரத்த பலியும் மாமிச உணவையும் படையலாக தந்தான். சில்லறை மந்திர வித்தைகள் செய்ய தெரிந்தவரை தன் மதகுருவாக ஏற்றான். உடலை வரித்துக் கொள்ளும் நெறிமுறைகள் இறைவனை மகிழ்விக்கும் என்று நம்பினான். பிரார்த்தனை செய்து அவை நிறைவேறினால் அதிக இரத்த பலி கொடுத்து தேவதையை மகிழ்விக்க முனைந்தான். சில சிறிய மதங்களில் மனிதனின் பிரார்த்தனையை நிறைவேற்றாவிட்டால் தேவதையின் பாடு திண்டாட்டமாகிவிடும். பக்தன் சவுக்கை எடுத்து தேவதை சிலையை விளாசி விடுவான். இந்த நிலையில் ஆன்மீக செயல்பாடுகள் அறிவார்ந்த வழிபாட்டும் நூல்களோ உணர்வெழுச்சி மிக்க பக்தி முறைகளோ அல்ல, உடலை வருத்தும் சடங்குகளே மதமாக இருந்தன. ஒவ்வொரு சிறு குழுவும் ஒரு குடிதெய்வம், ஒரு குலதெய்வம், ஒரு குடும்ப தெய்வம், ஒரு ஊர் தெய்வத்தை கொண்டிருந்தன. தேவதை வழிபாடு தவிர காத்தார் வழிபாடு, மூத்தார் வழிபாடு, நீத்தார் வழிபாடு என்பனவும் உண்டு. காத்தார் வழிபாடு என்றால் தங்களை காப்பவனை, குலத்தலைவனை, அரசனை வணங்குவது. மூத்தார் வழிபாடு என்றால் குடும்பத்தில், குலத்தில் மூத்தவர்களை, பெரியவர்களை வழிபடுவது. நீத்தார் வழிபாடு என்றால் உயர் நீத்த மூதாதையரை, கடவுளுக்கு நிகராக வழிபடுவது. இந்த பண்பாடு பழங்கால மனிதர்களிடம் இருந்தது. இந்தியாவில் மட்டுமல்ல, சில பழைய மதங்களிலும் இருந்தன. ஒரே ஒரு கடவுளை மட்டும் மனிதர்கள் வணங்கவில்லை, பல கடவுள்களை வணங்கினர். ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட தேவதையை வணங்கினர். அக்னி, வருணன், மாருதி என்ற பல கடவுள்கள் அவர்களுக்கு இருந்தனர். நெருப்பு, நீர், காற்று எல்லாமே மனித வாழ்விற்கு தேவை என்பதால் எல்லா கடவுளரும் மனிதர்களுக்கு தேவைப்பட்டனர். மனிதர்களுக்கு உரிய மரியாதை செலுத்தி வழிபட்டனர். அடுத்தவருடைய கடவுளால் தமக்கு நன்மை கிடைக்கும் என்றால் அந்த கடவுளையும் ஏற்றுக்கொள்ள பழைய இந்தியர்கள் தயங்கியதே இல்லை. இது இந்தியா போன்ற ஆன்மீக மயமான கீழை நாடுகளின் தனிச்சிறப்பு. இன்றளவும் அந்த பண்பாடு நம்மிடம் தொடர்கிறது. சிறு எண்ணிக்கையாலான மத தீவிரவாதிகள், அரசியல் நோக்கம் கொண்டவர்கள், அவர்களை பற்றி நான் பேசவில்லை. நற்பண்பு மிக்க நம் கலாச்சார பண்பாட்டை போற்றும் நம்மை போன்ற எளிய இந்தியர்களை பற்றி மட்டும்தான் நான் பேசுகிறேன். நாம் கோயில்களுக்கு போவதில்லை. அதற்காக பிற கடவுள்களை வழிபடுபவர்களை துன்புறுத்துவதில்லை. மத வழிபாட்டு இடங்களை நாம் இடிப்பதில்லை. பிற கடவுள்களை பற்றி கேலி பேசுவதில்லை. புனித புத்தகங்களை பற்றி புதற்பாம் கூறி குறை சொல்வதில்லை. கோவில்களுக்கு போனால் நம் சூழல் கெடுகிறது. அப்படி செய்தால் நாம் கடந்த கால மரபோடு பிணைக்கப்பட்டு விடுகிறோம். நம் முன்னேற்றம் தடைபடுகிறது என்று நாம் நம்புகிறோம். அந்த நம்பிக்கை இருப்பதால் நாம் கோவில்களுக்கு போவதில்லை. மற்றபடி எந்த கோவிலின் மீதும், எந்த தெய்வத்தின் மீதும், எந்த மதத்தின் மீதும் நமக்கு வெறுப்பில்லை. அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு முக்கியம் என்பதை உணர்ந்து நடந்து கொள்கிறோம். வேறொரு காரணமும் உண்டு. நீங்கள் சிறிய பெட்டி கடையில் வேலை பார்க்கிறீர்கள். மாதம் 1000 ரூபாய் சம்பளம் கிடைக்கிறது. பெட்டி கடை பணியாளருக்கு அந்த சம்பளமே அதிகம். நீங்கள் 20,000 சம்பளம் வேண்டுமானால் பெரிய அங்காடியில் வேலை பார்க்க வேண்டும். 2 லட்சம் வேண்டுமானால் வால்மார்ட் போன்ற பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை செய்ய வேண்டும். நாம் எங்கு இருக்கிறோமோ, எவரோடு தொடர்பு கொள்கிறோமோ, அதுவே நம் வளர்ச்சியை முடிவு செய்கிறது. சிறிய தேவதையின் சக்தி சிறியது, அதனால் சிறிய பலன்தான் தர முடியும். துர்கை, விஷ்ணு போன்ற மேலுலக தெய்வங்கள், ஓவர்மைன் தெய்வங்கள் அதிக சக்தி வாய்ந்தவை. அவற்றால் அதிகமான பலன்களை தர முடியும். நாம் நாடுவது ஓவர்மைன் எனப்படும் மேலுலகத்தையும் தாண்டிய சத்திய ஜீவியத்தையும், அதில் இருக்கும் அன்னையையும், அவர் தரும் பலனையும் ஆகும். எனவேதான் சத்திய ஜீவிய உலகத்தை விட தாழ்ந்த நிலையில் உள்ள தெய்வங்களோடு தொடர்பு கொள்ளாமல் விலகி இருக்கிறோம். இதற்கான தத்துவ பின்னணி கீதையில் உள்ளது. அதை மேற்கோளாக ஸ்ரீ அரவிந்தோ இந்த அத்தியாயத்தில் தந்துள்ளார். சிறு தெய்வங்களுக்கு அடுத்த நிலையில் உள்ள தெய்வங்களை நாடும் மனிதன் உயர்ந்த நிலை பிராணனை வழிபடுபவனாக இருக்கிறான். அவன் சமூக அமைப்பு, தர்மம், ஒழுக்கம், கலை, பண்பாடு, கலாச்சாரம் ஆகியவற்றை அறிந்தவனாக இருப்பதால் அதற்கு ஏற்றபடி தன் வழிபாட்டு முறைகளை அமைத்துக் கொள்கிறான். மத நெறிகளையும் மத சட்டங்களையும் உருவாக்குகிறான். ஆனால் இவை அனைத்துமே ஆன்மீக ஆர்வத்தை மறைக்கும் பழக்கங்களாக, எளிய சடங்குகளாக காலப்போக்கில் மாறிவிட்டன. மனிதன் சாரத்தை மறந்துவிட்டு தோற்றத்தை மட்டுமே பின்பற்றி வருகிறான். அப்படி இருந்த போதிலும் ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்ட இந்திய மதத்திற்கு உயர்வான ஒன்றாகவே இன்றளவும் இருந்து வந்திருக்கிறது. 1200 ஆண்டுகளுக்கு முன்பு சங்கரர் பாரதத்தில் தாம் சுற்றுப்பயணத்தை தொடங்கிய போது பல 100 சிறிய மதங்களும் 5-6 பெரிய மதங்களும் இருந்தன. இரத்த பலி கேட்கும் எண்ணற்ற சிறிய தேவதை வழிபாடுகளோடு சூரியன், சக்தி, கார்த்திகேயன், சிவன், விஷ்ணு, கணபதி ஆகிய வழிபாடுகள் தனித்தனி மதங்களாக இருந்தன. இவற்றை நிராகரிக்கும் பெரிய மதங்களாக சமணமும் பௌத்தமும் இருந்தன. சமணத்தையும் பௌத்தத்தையும் தனது வாதங்களால் வென்ற சங்கரர் பிற அனைத்து மதங்களையும் ஒருங்கிணைத்து ஒரே இந்திய மதமாக மாற்றும் பணியை தொடங்கினார். அவருடைய சீடர்களும் அப்பணியை தொடர்ந்தனர். சங்கரருக்கு பின் 400 ஆண்டுகள் கழித்து வந்த சிருங்கேரி சங்கர மடத்தை சேர்ந்த வித்யாரண்யரின் முயற்சியால் தென்னிந்தியாவில் விஜயநகர சாம்ராஜ்யம் உருவாயிற்று. அந்த விஜயநகர சாம்ராஜ்யம் 300 ஆண்டுகளுக்கு மேலாக அயல் நாட்டு மதங்களை இந்தியாவில் பரவ விடாமல், தென்னிந்தியாவில் பரவ விடாமல் தடுத்து சங்கர மடம் உருவாக்கிய மதத்தை பாதுகாத்தது. விஜயநகரம் மற்றும் தென்னிந்தியாவின் புவியியல் அமைப்பின் காரணமாகவே தென்னிந்தியாவில் மதச்சண்டைகள் பெரிதாக ஏற்படவில்லை. வட இந்தியாவோடு ஒப்பிடும் போது தென்னிந்தியா எத்தனை அமைதியான பகுதியாக இருந்து வந்துள்ளது என்பது புரியும். பல ஆயிரம் வருடங்களாக இந்தியாவில் ஏராளமான சிறிய பெரிய கடவுள்களும் மதங்களும் இருந்து வந்துள்ளன. மதங்கள் ஒவ்வொன்றும் ஒரு கடவுளை ஆதாரமாக கொண்டிருந்தாலும் பாரத தேசத்தின் அடிப்படை பண்பாட்டு கூறுகளை அனைத்து மதங்களும் கொண்டிருந்தன. பிற மதங்களையும் கடவுள்களையும் இந்தியர் மதித்தனர். என் கடவுள் உயர்ந்தவர், உன் கடவுள் தாழ்ந்தவர் என்றோ, என் மதமே மெய், உன் மதம் பொய் என்றோ ஒருவருக்கொருவர் சண்டையிட்டதில்லை. மத நல்லிணக்கம், சகிப்புத்தன்மை, பிறவற்றில் உள்ள நல்லவற்றை பாராட்டி ஏற்றுக்கொள்ளுதல், ஒற்றுமையை பேணுதல் ஆகிய சிறப்புகள் இருந்ததால் மெல்ல மெல்ல சிறு மதங்கள் எல்லாம் ஒன்றாகி இந்து மதம் என்ற மிகப்பெரிய மதமாக மாறியது. வெளிநாட்டு மதங்கள் இந்தியாவை ஊடுருவி பல நூறு வருடங்கள் ஆன பின்னும் இந்தியாவின் தொன்மையான மதம் அழியாமல் இருப்பதற்கு காரணம் அது ஆன்மீகத்தையும் மெய்மையையும் அடிப்படையாக கொண்டிருப்பதால் தான். வெளிநாடுகளில் தோன்றிய மதங்களை ஆராய்ந்தால் முதலில் தோன்றிய மதம் பிளவுபட்டு பல்வேறு பிரிவுகளாக மாறியிருப்பதை காணலாம். மேலும் அவை ஒன்றோடு ஒன்று கடுமையாக மோதிக்கொள்வதையும் கவனிக்கலாம். தன் மதமே உயர்ந்தது, தன் மதமே மெய்மையை கொண்டது என்ற பெருமிதம் அவற்றில் இருப்பதை காணலாம். பிற மதங்களை அழிக்க முற்படுவதையும் காணலாம். ஆனால் இந்திய மதங்கள் பிற மதங்களை அழிக்க முற்பட்டவில்லை. இந்தியர்களுக்கு பிரம்மத்தை அடைய உதவும் ஒரு கருவிதான் மதம். மதமே இந்தியர்களின் லட்சியம் அல்ல, மெய்மையை கண்டறிவதே இந்தியர்களின் லட்சியம். வெளிநாட்டு மதங்களில் மதமும் மத சட்டமும் பிரிக்கப்பட முடியாதவை. மதத்தை ஏற்பதென்றால் மத நூல்கள் விதிக்கும் சட்டத்திட்டங்களையும் ஏற்றாக வேண்டும். ஏற்காவிட்டால் தண்டனை உண்டு. இந்திய மதங்களிலோ இந்திய ஆன்மீக மார்க்கங்களிலோ மத நூல்களை பக்தர் ஏற்கலாம், நிராகரிக்கலாம். அதில் எவரும் பிழை காண மாட்டார்கள். உதாரணமாக, நான் கண்ணனை வழிபடலாம், ஆனால் கீதையை வாசிக்க வேண்டுமென்றோ அதை பின்பற்ற வேண்டுமென்றோ வைணவ கோவிலுக்கு போக வேண்டுமென்றோ மார்கழி மாதம் விரதம் இருக்க வேண்டும் என்றோ எவரும் என்னை வற்புறுத்துவதில்லை. நான் கண்ணனை வழிபட்டுக் கொண்டு முருகனுக்காக காவடி எடுக்கலாம். காவடி எடுத்துவிட்டு வரும் வழியில் வேளாங்கண்ணி மாதா கோவிலுக்கு சென்று வழிபடலாம். அப்படியே இஸ்லாமிய தர்கா கோவில் வாசலில் நின்றிருக்கும் பெரியவர்களிடம் என் குழந்தைக்கு ஓதச் சொல்லி ஆசையும் பெற்று வரலாம். இவற்றையெல்லாம் செய்ய இந்திய மதங்களில் பூரண சுதந்திரம் உண்டு. ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட சிலப்பதிகாரத்தில் கோவலனும் கண்ணகியும் தங்கள் திருமணம் முடிந்த பின் சமண ஆலயம், புத்த ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வந்ததாக குறிப்பு உள்ளது. பெரும்பாலான வெளிநாட்டு மதங்களில் இது போன்ற சுதந்திரம் அனுமதிக்கப்படுவதில்லை. இயற்கை பலவிதமான உயிரினங்களையும் தாவரங்களையும் உருவாக்குகிறது. ஒன்று மற்றொன்றை சார்ந்து வாழும் முறையை உருவாக்குகிறது. எங்கெல்லாம் சமநிலை தவறுகிறதோ அதை விலக்கிவிட்டு மீண்டும் புதியனவற்றை படைத்து இருப்பவற்றை சேர்த்தும் வாழ வைக்க முயல்கிறது. பரிணாமம் இயற்கையின் குறிக்கோள், அதை அடைய மெதுவாக முயல்கிறது. இந்திய மதங்களும் கிட்டத்தட்ட இதே இயற்கையின் அணுகுமுறையைத்தான் பின்பற்றி வந்துள்ளன என்று ஸ்ரீ அரவிந்தோ இந்த அத்தியாயத்தில் கூறுகிறார். மாபெரும் இயற்கையின் ஒரு சிறிய பகுதி மனிதன். தன் புலன்களால் அறியும் சிறிய இயற்கையை மட்டுமே முழு இயற்கை என எண்ணிக்கொண்டிருக்கிறான். தன் புரிதலுக்கு தன் அறிதலுக்கு அப்பாற்பட்ட ஏதேனும் ஒன்றை கண்டால் உடனே அதை இயற்கைக்கு அப்பாற்பட்டது, அமானுதம் என்று கூறிவிடுகிறான். ஆக்குல்டிசம் என்பது மறை சக்தி இயல் அல்லது மறையாற்றல் ஞான இயல் என்று கூறலாம். மறை ஆற்றல் ஞானத்தை அறிந்தவரை, ஆக்குல்டிசம் அறிந்தவரை நாம் ஆன்மீக ஞானிகளோடு சேர்த்து குழப்பிக் கொள்கிறோம். மறையாற்றல் ஞானம் செய்து கொண்டு, மறையாற்றல் ஞானம் கொண்டு நமக்கு நன்மை செய்பவரை மகான் என்றும் கெடுதல் செய்பவரை மந்திரம் என்று கூறுவதும் நம் பழக்கம். மனிதரது ஐந்து புலன்களுக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்டு உள்ள உலகங்களோடும் சக்திகளோடும் தொடர்பு கொண்டு அவற்றின் மூலம் தன்னை கட்டுப்படுத்தும் ஜடத்தையும் வாழ்வையும் மனத்தையும் இயற்கையின் போக்கையும் மாற்றவும் ஆளவும் உதவும் விஞ்ஞானம் ஆக்கல்டிசம் எனப்படும் மறையாற்றல் இயல். மதர் அல்ஜீரியா நாட்டில் கியோன் என்ற அறிஞரிடம் சில காலம் ஆக்கல்டிசம் பயந்து வந்தார். அப்போது அங்கு நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி கூறியிருக்கிறார். வானத்தில் எழுந்த மின்னல் தன்னை தாக்க வந்த போது கியோன் அதை வேறு திசைக்கு திருப்பிவிட்டார். இந்த மறை அறிவு நமக்கு இருந்தால் நாம் சென்னை வெள்ளத்தை வேறு பக்கம் கடலுக்கு திருப்பி விட்டிருக்க முடியும். மூடரான பக்கத்து வீட்டுக்காரர் வீண் பேச்சு பேச வீட்டுக்கு வந்தவரை விரும்பாத திருமதி கியோன் விருந்தாளி வீட்டிற்கு வந்ததும் மேஜையும் நாற்காலிகளும் தாமாகவே நகர்ந்து கூத்தாடின. அதை பார்த்து விருந்தாளி அஞ்சி ஓடிவிட்டார். கடன் கொடுத்தவர் கடனை வசூல் செய்ய தன் வீட்டிற்கு வருவதை விரும்பாத கடனாளிகளுக்கு இது போன்ற சக்தி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நம் உடலுக்கு சக்தி தேவை. அதற்காக காய்கறிகளை சமைத்து உண்கிறோம். மேடம் தியோன் பச்சையான காய்கறிகளையும் பழங்களையும் சமைக்காமல் உண்ணாமல் தன் மார்பின் மீது வைத்து அவற்றில் உள்ள உயிர் சத்தை நேரடியாக எடுத்துக்கொள்வதுண்டு. அது போன்ற சக்தி இருந்தால் நம் பெண்களுக்கு சமையலறை என்னும் சிறையில் இருந்து சமையல் என்னும் ஆயுள் தண்டனையிலிருந்து நிரந்தரமான விடுதலை கிடைக்கும். ஒரு மந்திரவாதி தன் மறையாற்றல் அறிவை கொண்டு குட்டி தேவதைகளை தூண்டிவிட்டு ஸ்ரீ அரவிந்தோவின் வீட்டின் மீது கல்லறிய வைத்தது நமக்கு நன்றாக தெரிந்த ஒன்று. விபூதி லிங்கம் தங்கத்தாலி போன்றவற்றை கை அசைவின் மூலம் வெற்றிடத்திலிருந்து உருவாக்கும் மனிதர்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸ்ரீ அரவிந்தோவின் சகோதரர் மலை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு அபாயகரமான நிலையில் இருக்கப்பட்ட போது ஒரு நாக சன்னியாசி தண்ணீரை கத்தியால் கீறி அதை நோயாளியை அருந்த சொல்லி குணப்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியே ஸ்ரீ அரவிந்தோவை அந்த சக்தியை பற்றி சிந்திக்க வைத்து பின் ஆன்மீகத்தையும் யோகத்தையும் ஏற்க செய்தது. மறைசக்தி ஞானம் உள்ளவர்கள் மற்றவர்களுக்கு நன்மையும் செய்கிறார்கள் தீமையும் செய்கிறார்கள். தன் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள விரும்பும் பலரும் தன் எதிரிகளை தீர்த்து கட்ட விரும்பும் சிலரும் இது போன்ற அறிஞர்களை நாடுகிறார்கள். இது அமோகமாக நடக்கக்கூடிய வியாபாரம் என்பதை புரிந்து கொள்ளும் ஏமாற்றுக்காரர்கள் தங்களை ஞானிகளாக விளம்பரப்படுத்திக் கொண்டு பொதுமக்களை ஏமாற்றுகின்றனர். உண்மையான மறையியல் ஞானி ஒருவர் இருந்தால் போலியான ஞானிகள் 100 பேர் இருக்கிறார்கள். போலிகளும் அரைக்குறை ஞானிகளும் அகந்தை மிக்க ஞானிகளும் இருப்பதால் குற்றங்களும் தவறுகளும் உருவாகின்றன. அது தவிர விஞ்ஞானம் வளர வளர ஆக்கல்டிசம் மீதான விமர்சனங்களும் சந்தேகங்களும் வளரத் தொடங்கின. விஞ்ஞானம் எல்லாவற்றையும் ஜடத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு ஆராய முயன்று வந்ததால் ஜடத்திற்கு அப்பாற்பட்ட மறை இயலை அதனால் ஏற்க முடியவில்லை. விஞ்ஞானம் தன் ஆராய்ச்சிக்கு ஏமாற்று பேர் வழிகளை அடிப்படையாக கொண்டு ஆராய்ந்ததால் அதன் முடிவுகள் தவறாக போய்விட்டன. ஒரு ஊரில் போலி டாக்டர் இருக்கிறார். அவரை அரசாங்கம் பிடித்து விட்டது. எனவே எல்லா டாக்டர்களும் போலி டாக்டர்கள் தான் என்ற முடிவிற்கு வர முடியாது. ஆனால் அது போன்ற முடிவிற்குத்தான் விஞ்ஞானம் வந்துள்ளது. உண்மையான மறைசக்தி ஞானம் கொண்டவர்கள் விஞ்ஞானிகளின் கருத்தை பொருட்படுத்துவதில்லை. இத்தனை குறைபாடுகள் இருந்த போதிலும் ஆக்கல்டிசம் ஜடத்திற்கு அப்பாற்பட்ட சக்திகளும் உலகங்களும் உள்ளன என்பதை மனிதனுக்கு உணர்த்தி இருக்கிறது. அதனால் அதன் சேவை உயர்ந்தது. அதனுடைய சேவை இன்று கூட தொடர்கிறது. மறை இயலின் சில பகுதிகளை விஞ்ஞானம் மருத்துவம் மிகச்சிறிய அளவில் இன்று ஏற்றுக்கொண்டுள்ளது. உதாரணமாக ஹிப்னாட்டிசம் என்னும் கலையை குறிப்பிடலாம். ஹிப்னாட்டிச சிகிச்சையை ஏற்றுக்கொள்ளும் நோயாளியை மயங்க வைத்து அவனது ஆழ்மனத்தில் உள்ள பயம் சந்தேகம் கவலை போன்ற எதிர்மறை மறையானவற்றை சரி செய்வதன் மூலம் அவன் நோய்களை குணப்படுத்த முடிகிறது. இதற்கு அடுத்தபடியாக லட்சியம் என்ன என்பதை தெளிவாக வரையறை செய்ய வேண்டுமானால் அதற்கு அறிவுபூர்வமான அணுகுமுறை இன்டலக்சுவல் அப்ரோச் தேவைப்படுகிறது. மேல்நாட்டு கதை ஒன்றில் பெண் ஒருத்தி மாயப்புனையோடு நடக்கிறாள். எதிரே சாலை நான்கைந்தாய் பிரிகிறது. நான் எந்த வழியில் போக வேண்டும் என்று பூனையிடம் பெண் கேட்கிறாள். நீ எங்கே போக நினைக்கிறாய் என்று பூனை பதில் கேள்வி கேட்கிறது. அது எனக்கு தெரியாது என்று பெண் கூறுகிறாள். அப்படியானால் நீ எந்த வழியில் வேண்டுமானாலும் போகலாம் என்கிறது பூனை. எந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று சிந்தித்து முடிவெடுப்பவர்களிடம் தான் நான் திருச்சிக்கு இது போகும் வழி, இது பெங்களூருக்கு போகும் வழி என்று கூற முடியும். எங்கு போவது என்று முடிவெடுக்காதவர்கள் திக்கற்ற நாடோடிகள். சித்தம் போக்கு சீவன் போக்கு என்ற கொள்கை கொண்ட அவர்களுக்கு எவரும் வழி சொல்ல முடியாது. நாம் அன்னையிடம் வந்திருக்கிறோம். அன்னை என்றால் யார், நாம் யார், அவரிடமிருந்து நமக்கு என்ன வேண்டும், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தீவிரமாக நாம் சிந்திப்பதில்லை. பிரச்சனை வந்தால் பிரார்த்திப்போம், மற்றபடி ஆன்மீக புத்தகம் படிப்போம், தியானம் செய்வோம், எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று திருப்தி அடைகிறோம். காலப்போக்கில் தியான மையம் வருவது, தியானம் செய்வது, லைட் டிவைன் சொற்பொழிவை கேட்பது, சொற்பொழிவு தருவது, எல்லாமே பழக்கமாக சடங்காக சம்பிரதாயமாக ஆகிவிடுகின்றன. எல்லாமே ஜீவனற்று போய்விடுகின்றன. எங்கும் ஜீவகலை இருக்க வேண்டும், ஒவ்வொரு கணமும் புதிதாக மலரும் புஷ்பம் போல இருக்க வேண்டும் என்றால் அடிப்படையான கேள்விகளை நமக்கு நாமே எழுப்பி நம் அறிவுக்கு எட்டிய வரை சிந்திக்க வேண்டும். அன்னையிடமிருந்து எதையும் பெறலாம், எந்த நிலையிலும் பெறலாம் என்பதால் பல நிலைகள் கொண்டதாக நம் லட்சியத்தை அறிவின் துணை கொண்டு முதலில் அமைத்துக் கொள்ள வேண்டும். சத்திய ஜீவனாக மாறுவது மிக உயரத்தில் இருக்கும் நிலை. நாம் இப்போது இருப்பது எந்த நிலை என்று அவரவருக்கு தெரியும். இடைப்பட்ட நிலைகளில் ஏதேனும் ஒன்றை எடுத்துக்கொண்டு அதை நோக்கி ஒவ்வொரு நாளும் நாம் முன்னேற முடிவு செய்ய வேண்டும். சிந்தசிஸ் ஆஃப் யோகா பொதுவாக படிப்பது ஒரு நிலை, அதை புரிந்து கொள்வது ஒரு நிலை, அதை பின்பற்றுவது அடுத்த நிலை, அதன் பின் சாவித்திரியை வாசிப்பது நிலை என்று நமக்குரிய நிலைகளை நாமே பிரித்துக் கொள்ளலாம். மதர் சர்வீஸ் சொசைட்டி வெளியிட்டுள்ள 10 கட்டங்கள் என்ற கட்டுரையை வாசித்தால் வாழ்வில் எதை வேண்டுமானாலும் எத்தனை கட்டங்களாக வேண்டுமானாலும் பிரிக்க முடியும் என்பது புரியும். அவ்வாறு செய்ய வேண்டுமானால் அதற்கு அறிவார்ந்த முயற்சி வேண்டும். அறிவை நம்பாதே, ஆன்மாவை நம்பு. அன்னையை அடைய அறிவு தடையாக இருக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேனே, நீங்கள் எப்படி சொல்கிறீர்களே என்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். அன்னையை ஏற்று அவருக்காக மட்டுமே வாழ வேண்டும், என் வாழ்வை அன்னையால் மட்டுமே நிரப்ப வேண்டும், சைத்திய புருஷன் வெளிவர வேண்டும் என்று ஆர்வத்தியில் எரிபவர்களுக்கான பயிற்சி அறிவை நம்பாமல் ஆன்மாவை நம்புவது. நம்மில் பெரும்பாலானோர் ஆன்மாவை அறிந்ததில்லை. நம்மில் பலர் அறிவை பயன்படுத்துவதே இல்லை. எந்த கொள்கையை எங்கு பயன்படுத்த வேண்டும் என்பது முக்கியமானது, எங்கு பயன்படுத்தக்கூடாது என்பது அதைவிட முக்கியமானது. இதையெல்லாம் முதலில் அறிந்து கொள்ள நாம் இருக்கும் நிலையில், ஆன்மாவை அறியாமல் நாம் இருக்கும் நிலையில் குறைந்தது அறிவுபூர்வமான முயற்சி தேவைப்படுகிறது. ஒன்றுமே சம்பாதிக்காமல் கடன் வாங்கி காலத்தை தள்ளுபவர் அடுத்தவருக்கு எப்படி சம்பாதிப்பது என்று யோசனை சொல்வதைப் போன்றதே அறிவை பயன்படுத்தி அறியாதவர் நான் அறிவை நம்பவில்லை, ஆன்மாவை நம்புகிறேன் என்பது. ஆன்மீக வழியில் நாம் முன்னேற அறிவு நிச்சயமாக உதவும். ஆனால் அது மட்டுமே பிரம்மத்திடம், சத்திய ஜீவியத்திடம், அன்னையிடம் நம்மை கொண்டு போய் சேர்த்து விடாது. அதற்கென்று சில எல்லை, சில குறைகள் உண்டு. லைட் டிவைன் அறிவதை லட்சியமாக கொண்டால் சொற்களுக்கான பொருளையும் வாசகங்களுக்கான அர்த்தத்தையும் அறிவது மட்டுமே லைட் டிவைனை நம்மை அறிய வைத்து விடாது. அதன் கருத்துக்களை நம் வாழ்விலும் நம்மை சுற்றியுள்ளோர் வாழ்விலும் பொருத்தி பார்க்க வேண்டும். பக்தி, கர்மம், ஞானம் ஆகிய அனைத்திலும் அக்கருத்துக்களை கொண்டு வர முயற்சிக்க வேண்டும். அப்போதுதான் லைட் டிவைன் என்பது என்னவென்று நமக்கு ஓரளவிற்கு தட்டுப்பட தொடங்கும். அது நம்மை ஸ்ரீ அரவிந்தோடும் மதரோடும் தொடர்பு கொள்ள வைக்கும். ஆன்மீக உண்மையை நாம் அறிய முற்படும் போது நம் மனம் தர்க்கத்தை பயன்படுத்தி எது முக்கியம் என்று அறிய முற்படுகிறது. முதலில் உள்ளுணர்வின் மூலம், உள்ளுணர்வின் உந்துதல் மூலம் தத்துவம் வழிகாட்டினாலும் பின்னர் அத்தத்துவத்தை அறிவு ஏற்கும் வகையில் நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். ஆன்மீக முன்னேற்றம் அடைய அறிவு தவிர்க்க முடியாத ஒன்று என்று கூற முடியாது. அறிவின் துணை இல்லாமல் எத்தனையோ மகான்கள் ஆன்மீக சாதனைகளை செய்துள்ளனர். ஆனால் அவர்கள் வாழ்வையும் ஜடத்தையும் விட்டு விலகிவிட்டார்கள். இறைவனுக்கும் ஜடத்திற்கும் இடையே உள்ள பாலத்தை, ஆன்மாவிற்கும் தர்க்கத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை பூரண யோகம் நாடுகிறது என்று ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார். ஜடம், வாழ்வு, மனம், ஆன்மா என படிப்படியாக பரிணாமம் பெறுவதை நாம் அறிய முற்படுவதால் மனத்தோடு தொடர்புடைய அறிவுள்ள முயற்சிகளின் பங்களிப்பை நாம் பாராட்ட வேண்டும். ஆரம்பத்தில் மன அறிவை பயன்படுத்தும் நாம் படிப்படியாக அதிலிருந்து விலகி ஆன்மீக அறிவை ஏற்றுப் பழக வேண்டும். அதன்பால் அறிவை நம்பாதே, ஆன்மாவை நம்பு என்று பேச வேண்டும். மதம், மறை சக்தி ஞானம், ஆன்மீக அறிவார்ந்த அணுகுமுறை அனைத்துமே நான்காவது கட்டமான ஆன்மீக அனுபவங்களுக்காக நம்மை தயார் செய்யும் முயற்சிகள். மனிதன் செய்ய வேண்டியது ஆன்மீக அனுபவங்களை பெறுதலே, அதுவே அவனுடைய கடமை. நாம் ஞானி, தீர்க்கதரிசி, ரிஷி, யோகி, மந்திரவாதி போன்றவர்களை பார்க்கிறோம். எவர் பெற்றது ஆன்மீக அனுபவம், எவருடையது ஆன்மீகமற்ற அனுபவம் என்று பிரித்தறியும் பக்குவம் நம்மிடையே இல்லை. எல்லாவற்றையும் ஆன்மீக அனுபவம் என்றுதான் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஓம் என்பது எல்லோரும் அறிந்த ஒலி, எவர் வேண்டுமானாலும் சொல்லலாம். ஓம் என்று நான் உச்சரித்தால் ஒன்றுமே நடப்பதில்லை, எதுவுமே நிகழ்வது போல எனக்கு தோன்றவில்லை. அதுவே அன்னை ஓம் என்று சொல்லும் போது உலகமே அதிர்வதாக அஜெண்டாவில் கூறுகிறார். ஒவ்வொரு ஆன்மீக முயற்சியும், ஆன்மீக அனுபவமும் அப்படிப்பட்டதே. எவர் செய்கிறார் என்பதை பொறுத்தே ஆன்மீக அனுபவமும் அதற்குண்டான பலன்களும் கிடைக்கின்றன. சமர்ப்பணம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், அதை பற்றி பேசுகிறோம், சமர்ப்பணம் செய்வதாக நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் உண்மையில் சமர்ப்பணம் செய்கிறோமா என்பது விவாதத்திற்குரிய விஷயம். தகுதியின்றி கண்ணை மூடிக்கொண்டு நான் இதை சமர்ப்பணம் செய்கிறேன் என்று ஒரு முறை கூறுவதாலோ, மூன்று முறை கூறுவதாலோ, 108 முறை கூறுவதாலோ சமர்ப்பணம் என்பது ஆன்மீக செயலாகவோ அதன் விளைவுகள் ஆன்மீக அனுபவங்களாகவோ மாறுவதில்லை. பக்தர் ஒரு முறை சமர்ப்பணம் செய்தால் உலகமே புரளும் என்றும் நூல்களில் வாசித்திருக்கிறோம். எனக்கு ஏன் அது நடப்பதில்லை என்ற கேள்வி எழலாம். ஏனென்றால் நான் இனிமேல் தான் பக்தனாக வேண்டும், பக்தன் என்று நினைத்துக் கொள்வதால் மட்டுமே நான் பக்தனாகிவிட முடியாது. பூரண யோகம் ஆரம்பிக்க குறைந்தபட்ச தகுதி சங்கரர் பெற்றது போன்ற முக்தி அல்லது புத்தர் பெற்றது போன்ற நிர்வாணம். அப்படியானால் உலகில் எத்தனை பேர் பூரண யோகம் செய்ய முடியும்? இங்கு எத்தனை சங்கரர்களும் எத்தனை புத்தர்களும் இருக்கிறார்கள்? சமர்ப்பண முயற்சியை தகுதியுள்ள பக்தர் மேற்கொள்ளலாம். அன்னைக்கு சமர்ப்பணம் செய்யும் தகுதியுள்ள பக்தர் யார்? ஸ்ரீ அரவிந்தோ ஸ்ரீ த மதர் என்ற சிறு நூலில் நாம் விளக்க வேண்டிய 27 குணங்களை பற்றி குறிப்பிட்டுள்ளார். அவற்றை விளக்குவது இருக்கட்டும், அவை என்ன என்றாவது நம்மில் யாருக்காவது தெரியுமா? பொறாமை, பொய் என ஒரு சிலவற்றை பற்றி மட்டுமே குறிப்பிட முடியும். பிறவற்றை புத்தகத்தை பார்த்துதான் சொல்ல முடியும். இதுவே நாம் இருக்கும் நிலை. இவைகளை களைந்த பின்தான் உண்மையான பக்தனாகிறோம். அதன் பின் தான் சமர்ப்பணம் செய்யும் தகுதியே வருகிறது. அந்த நிலை வளர்ந்து மோட்சம் பெற வேண்டும். அதன் பின் தான் பூரண யோகம் ஆரம்பிக்கும் தகுதியே வருகிறது. பொது வழக்கில் ஒரு வேடிக்கையான சொலவடை உண்டு. ஒன்றும் செய்யாதவன் எல்லோரும் வேலைக்கு போகிறார்கள் என்பதால் தானும் அணி அலங்காரம் செய்து கொண்டு வீணாக அலுவலகம் சென்று திரும்புவான். எங்காத்துக்காரரும் கச்சேரிக்கு போகிறார் என்பது போல எங்கள் குடும்பமும் சமர்ப்பணம் செய்கிறது என்று நாம் வேண்டுமானால் சொல்லிக்கொள்ளலாம். பாத்திரம் ஓட்டையாக இருந்தால் அதில் அமுதமே ஊற்றினாலும் எதுவும் மிஞ்சாது, எல்லாமே வழிந்து ஓடிவிடும். சிறுமை, பொய், பொறாமை, அற்பத்தனம் நம்மிடம் இருந்தால் அன்னையின் அருள் நம்முள் தங்குவதில்லை. எல்லாமே நம் ஓட்டைகள் வழியே வெளியேறி விடுகிறது. ஆங்காங்கே ஒட்டியிருக்கும் ஒரு சில துளிகளே நமக்கு வியப்பூட்டும் பெரிய பலன்களை தருகின்றன. எனவே நாம் செய்ய வேண்டியவை நம்மில் உள்ள குறைகளை களைய இடைவிடாது முயல்வது, நல்ல பண்புகளை கை கொள்ள அதைவிட அதிகமாக முயல்வது. அது போன்ற உண்மையான முயற்சியை ஏற்றுக்கொண்டு ஆன்மா குடியிருக்கும் நெஞ்சம் நிகழ தொடங்கும் போது சமர்ப்பணம் செய்ய முயற்சி செய்யலாம். அதை பூரண சமர்ப்பணம் என்று அழைக்க முடியாவிட்டாலும் சமர்ப்பண முயற்சியில் முதல் படியில் கால் வைக்கும் அனுபவம் ஆன்மா மூலம் நமக்கு கிடைக்கும். ஆன்மாவின் தீங்கள், அதன் தாக்கம் இருக்கும் அனுபவம் தான் ஆன்மீக அனுபவம். பிறவற்றை ஆன்மீக அனுபவம் என்று கூற முடியாது. எல்லாமே ஆன்மாதான், எனவே எல்லாமே ஆன்மீக அனுபவம் தான் என்ற வாதம் வேறு தளத்தில் வேறு நிலையில் செய்யப்பட வேண்டியது. அதை இங்கே எழுப்பவில்லை. ஆன்மீக அனுபவம் என்பது தகுதி பெற்றவர்களுக்கும் மிகச்சிறிய காரியங்களில் சிறிய அளவில் தான் ஆரம்பத்தில் வெளிப்படும். மரப்பொந்தில் வைத்த சின்னஞ்சிறிய அக்கினை துண்டு காட்டையே எரிப்பது போல மனிதனுக்கு கிடைத்த சிறிய அனுபவம், ஆன்மீக அனுபவம் மெல்ல மெல்ல வளர்ந்து அவனையும் அவன் வாழ்வையும் அவனை சுற்றியுள்ள வாழ்க்கையும் முழுவதுமாக சூழ்ந்து கொள்ள முடியும். அந்த நிலையில் அவன் மனமும் இதயமும் செயலும் ஆனந்தமயமான அனந்தமான ஆன்மீக அனுபவத்தில் நிறைந்திருக்கும். ஆன்மீக அனுபவம் என்பது இதுவரை டிரான்ஸ்பர்மேஷன் என்ற திருவுரு மாற்றத்தை கருதவில்லை. ஆன்மீக சித்தி என்பது இதுவரை திருவுரு மாற்றம் இல்லாததாக இருந்தது. ஆனால் அது ஜீவனை திருவுரு மாற்றத்திற்காக தயார் செய்து வந்தது. எதிர்காலம் ஆன்மீக சாதனை, எதிர்கால ஆன்மீக சாதனை திருவுரு மாற்றத்தை ஏற்க வேண்டும். நாம் இதுவரை ஆன்மாவை அறியவில்லை என்றாலும் நாம் இருக்கும் நிலையில் திருவுரு மாற்றத்திற்கு முயற்சி செய்யலாம். அடுத்த முறை எவர் மீதாவது எரிச்சல் வரும்போது அதை மாற்றி இனிமையாக அவருடன் பேச முற்படலாம். எவர் மீதாவது குறை சொல்ல தோன்றினால் அதை மாற்றி அவரிடம் உள்ள நிறை பற்றி பாராட்ட முயலலாம். கடவுளே, என்ன கஷ்டம் இது என்று வருத்தத்தோடு ஒரு வேலையை செய்வதற்கு பதில், கடவுளே எத்தனை சந்தோஷம் தரும் செயல் இது என்ற மகிழ்ச்சியோடு அந்த வேலையை செய்ய முயலலாம். பல யோகிகள் எதற்கும் பயனற்ற எளியவர்களை அரவணைத்து ஆதரிப்பதை காண்கிறோம். ஏன் அப்படி செய்கிறார்கள்? ஆன்மாவை அறிந்து ஆன்மீக சாதனை செய்தவர் தன் உலகில் உள்ள மற்றவர்களும் ஆன்மாவை அறிய உதவ வேண்டும் என்பதால் தான். தன்னுள் உள்ள ஆன்மீக புருஷனை கண்டறிவதும் பிறர் அதை கண்டறிய உதவுவதும் உண்மையான சேவையாகும். நாம் யோகிகளோ ஆன்மீக புருஷர்களோ இல்லை என்றாலும் நம் அளவில் சிறு சேவைகள் செய்கிறோம். அந்த சேவைகளில் மிகவும் சிறந்தது நல்லெண்ணம் கொண்டவர்களுக்கு அன்னையை பற்றி கூறுவதும் அவர் அன்னையை நெருங்கி வர உதவுவதும் ஆகும். இச்சேவை நெடுந்தொலைவில் இருக்கும் ஆன்மீக பரிணாமத்திற்கு நம்மை நாமே தயார் செய்யும் சேவையாகும். என் உரையை பற்றிய கருத்துக்களோ கேள்விகளோ இருந்தால் எனக்கு மின்னஞ்சங்கள், எனக்கு இமெயில் அனுப்புங்கள், பதில் எழுதுகிறேன். நன்றி, வணக்கம்.
மிஸ்டர் கேரி ஜேக்கப்ஸ் அவர்களுக்கும், மிஸ்டர் சந்திரசேகர் அவர்களுக்கும், அனைத்து அன்னை அன்பர்களுக்கும் நன்றி வணக்கம் கூறி விடைபெறுகிறோம்.